ஆஸ்தர் சிற்றம்பலம் சைவம் டா டார்கின். அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அதனால அந்த அன்பை பத்தி சொல்லும் போது, ஈசனுக்கு அன்பில்லார், அடியவர்க்கு அன்பில்லார், எவ்வுயிர்க்கும் அன்பில்லார், தமக்கும் அன்பில்லார், பேசுவதன் அறிவிலா பிணங்கள் அப்படின்னு சித்தியார்ல நமது அருணந்தி சிவாச்சாரியார் சொல்றார். ஈசனுக்கு அன்பில்லார், சிவபன் நம்மை படைத்து 5 செய்யறார் இல்லையா, படைத்து காத்து அழித்து மறைத்து அருளி 5 நமக்கு செய்யறார். அவர் மேல அன்பு இருக்கணும், அப்புறம் அவருடைய அடியவர்கள் மேல, அந்த அடியவர்களை சிவமா பாவிக்க தெரியும், சங்கம வழிபாடு, அவங்க மேல அன்பு இருக்கணும். எல்லா உயிர்லையும், ஏன்னா எல்லா உயிர்லையும் ஈசன் இருக்கின்றார், உயிருக்கு உயிரான பரமசிவமின்னு அழகா தர்மயாதின 10 குருமகா சன்னிதானம் தட்சிணாமூர்த்தி திருவருட்பான ஒரு பதிகம் பாடியிருக்காங்க, அதுல 10 பாடல்லையும் இந்த கருத்து வருது மகுடமாக அப்படின்னு சித்தியார்ல மிக அழகாக சொல்லியிருக்கார். இந்த அடியார்களையும் பேணணுங்கிறது தான் அன்பர் பணி செய்ய என்னை ஆழாக்கி விட்டு விட்டால் இன்பனினை தானே எய்தும் பராபரமே அப்படின்னு அழகா சொன்னார் நம்முடைய தாய்மான சுவாமிகள். அப்ப அன்பில்லாத ஒரு வழிபாட்டுனால ஒரு பயமும் கிடையாது. அன்பினால் அஞ்சமைந்து உடன் ஆடிய என்பின் ஆணை உரித்து களைந்தவன் அன்பிலானே அம்மானை அள்ளூரிய அன்பினால் நினைந்தார் அறிந்தார்களேன். அன்பிலான்ங்கிறது அன்பிலான் துறையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூஜையில வந்து இந்த அன்பு எவ்வளவு பிரதானங்கிறது அகப்பூஜைக்கு. காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக, நேயம், நேயங்கிறது அன்பு, நேயமே நெய்யும் பாலும் நிறைய நீர் அமைய ஆட்டி பூசனை ஈசனாருக்கு போற்றவி காட்டினோமேன்னு நம்ம அப்பர் சுவாமியும் நமக்கு இதே கருத்தை தான் அழகா எடுத்து காட்டி இருக்கின்றார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனால அது வந்து நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த அன்புங்கிறது நமக்கு மிக மிக முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தால சொல்றாரு, ஆர்வம் உடையவர் காண்பர் அரந்தனை, ஈரம் உடையவர் காண்பர் இணையடி, பாரம் உடையவர் காண்பர் பவந்தனை, கோர நெறிகோடு கொங்கு புக்காரே அப்படிங்கிறார். இறைவன் திருவடியை யாரால பார்க்க முடியும்னா, அவரை தரிசிக்கணுங்கிற ஆர்வமும் மனசுல ஈரமும் இருக்கக்கூடியவங்க தான் அப்படின்னு அழகா இந்த பாட்டுல நமக்கு உணர்த்துகிறார். ஆர்வம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்போட முதிர்ச்சி, நெஞ்சில ஈரம் இருக்கணும். அடியார்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லும் போது ஈர நெஞ்சினர் அப்படின்னு அழகா பெரிய புராணத்திலையும் சேக்கிழார் பெருமான் சொல்லியிருப்பார். அந்த ஈரம் எதனால வருதுன்னா நெகிழ்வு, நெகிழ்ச்சி, மனசு நெகிழ்வதால வருது. அப்ப அன்பில்லாதவர்கள் வந்து என்ன செய்வாங்க, நெறிய அடைய முடியாது, அந்த வழி தெரியாம, இறைவனை அடைவதற்கு வழி தெரியாம வருந்துவாங்க. ஆனா பேரன்பு உடையவர்கள் சலிப்பில்லாம இறைவன் மேல அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கும். இடையரா பேரன்பு, பின்றா நேசம் இல்லையா, சாயா அன்பு சொல்லிட்டே இருக்கலாம். அதுதான் ஆர்வம். ஆர்வத்தோடு அப்படி இருந்தால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், அரணை தரிசிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அதான் அடுத்து, ஈரம் உடையவர்கள்ங்கிறது தான் மனசுல நெகிழ்ச்சி உடையவர்கள், கசிந்த மனம் உடையவர்கள் இறைவனுடைய திருவடியை தரிசிப்பார்கள். முதல்ல ஆர்வம் இருந்தா, அதான் நிறைய அன்பு இருந்தா இறைவனை காணலாம், காண்பர் அரந்தனைன்னு கொடுத்திருக்கிறார். அதுக்கடுத்தால என்ன கொடுத்துட்டாரு, ஈரம் உடையவர் காண்பர் இணையடின்னு கொடுத்துட்டாரு. அடுத்து பாரம் உடையவர் காண்பார் பவந்தனின். பாரம் அப்படின்னா நம்ம மனசு நிறைய வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மல மாயா கன்மங்களால் விளைந்த இரு வினைகள், நல்வினை தீவினை, அது ரெண்டையும் மனசு நிறைய வச்சிருக்கனால மனசே என்னவாயிருது, பாரமாயிருது. அப்படி அப்படிப்பட்டவங்களால என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கு பிறவிக்கு தான் வரும், பவம் தன்னை காண்பர் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னா என்ன, அவங்க பிறவிக்கு வந்து கொண்டே இருப்பார்கள் அப்படித்தானே, வேற என்ன வழி இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது, திருப்பி திருப்பி பிறவிக்கு தான் வரணும். அதற்கு அடுத்தபடியாக தெளிவா என்ன சொல்லிட்டாரு, கோர நெறி கொடு கொங்கு புக்காரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து அவங்க எல்லாம் என்ன செய்வாங்களாம், நல்ல நெறி தெரியாம இருப்பாங்க, அஞ்சத்தக்க நெறியெல்லாம் பின்பற்றி ஒரு அடவி காட்டுக்குள்ள புகுந்த மாதிரி, வழி தெரியாம காட்டுக்குள்ள போய் ஒருத்தன் திணறது மாதிரி பிறவிங்கிற காட்டுக்குள்ள தவறான நெறியில வந்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆர்வம்னா அன்போட முதிர்ச்சி, ஈரம்னா அந்த ஆர்வத்தால் மனைந்த மன நெகிழ்ச்சி, இது ரெண்டும் இருக்கணும் கண்டிப்பா. இருந்தா இறைவனை காணலாம், அவர் திருவடியை காணலாம். அப்புறம் பாரம் இருந்தால் நிச்சயமாக பிறவிக்குத்தான் வருவாங்க. அதனால அவங்களால என்ன செய்ய முடியாது, நல்ல நல்ல நிலைக்கு வர முடியாது அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லி கொடுக்கிறான்னு பாக்குறோம். அதான் நரப்பயில் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒளிந்து தோன்றல் மிக்க புண்ணியத்தாலாகும். இந்த மாதிரி இந்த இடத்துல பிறக்கிறதுக்கே நம்ம பெரிய புண்ணியம் பண்ணிக்கோ. நரப்பயில் தேயம்னா நரம்னா மனுஷன், மனுஷங்கள்லாம் வாழக்கூடிய இந்த நாட்டுல, நான்மறைகள் வேதங்கள்லாம் ஓதப்படக்கூடிய நாட்டுல பிறக்காம பிறக்க முடியாம போயிருக்க கூடாது. அப்படி இல்லாம நமக்கு இந்த இடத்துல பிறக்க பிறந்திருக்கோம்னா அது முற்பிறவிகள்ல செய்த புண்ணியம்தான். தரையினில் கீழே விட்டு தவஞ்சை சாதியினில் வந்து பரசமயம் கடிச்செல்லாம் பாக்கியம் பண்ணனாதேங்கிறார். வேற எங்கேயும் அந்த தப்பு தப்பான நெறியிலா அதான் சொல்றார். அந்த மாதிரி பொயராம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும், இறை அருள் வேண்டும். இதற்கு நம்ம பல புண்ணியம் செய்திருக்கோம். ஏன் புண்ணியம் செய்யணும்னு கேட்பாங்க, புண்ணியம் செய்வதற்கு என்ன காரணம்னா இதுதான். இப்படி செஞ்சா நமக்கு இறைவன் அந்த அரணே நமக்கு அரணாக இருப்பார் என்பத நாம மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மனசுல ஈரம் இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்கிறத நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீவினைக்கு, தீவினை செஞ்சவங்களுக்கு நெஞ்சம் கல்லாத்தான் இருக்கும். அருணகிரிநாதரும் நெஞ்ச கனகல்ல நெகிழ்ந்து உருக அப்படிங்கிறாரு. அதனால நம்ம வந்து மனச நல்ல இழக்கமாக இருக்க மாதிரி வைத்துக் கொள்ள வேண்டும். அங்கத்தை மண்ணு காக்கி ஆர்வத்தை உனக்கு, ஆர்வங்கிறது ரொம்ப முக்கியம் தான் சொல்ற, ஆர்வத்தை நம்மகிட்ட இருக்க எல்லா ஆர்வமும் சுவாமி மேலதான் இருக்கணும். உனக்கே ஒரு அழுத்தம் திருத்தமா ஏகாரம் கொடுத்து தந்து பங்கத்தை போகமாற்றி பாவித்தேன் பரமானின்னை சங்கத்த மேனி செல்வா சாதல் நாள் நாயேன் உன்னை எங்குற்றாய் என்ற போதா இங்குற்றேன் கண்டாயி அப்படின்னா, அப்படி நினைக்க நான் கேட்கும் போது நான் இந்த இருக்கேன் அப்படின்னு எனக்கு சொல்லணும் என்னுடைய கடைசி நாள் அன்னைக்கு அப்படின்னு நம்ம அப்பர் சுவாமி சொல்றாருன்னா, அதுக்கு வந்து ஆர்வத்தை வந்து சிவபெருமான் மேல நாம வைக்க வேண்டும் என்பதை நமக்கு மிக அழகாக சொல்லுகிறார். என் பொன் ஈசன் இறைவன் என்று உள்குவார்க்கு அன்பனாயிடும் ஆனைக்கா அண்ணலின் அவரே மற்றும் ஒரு இடத்துல சொல்றார். அப்ப நம்ம வந்து அவரை நினைச்சு உருகுனா சுவாமி நமக்கு அன்பனாக இருப்பார். தொழுது தூமலர் தூவி துதித்து அழுது காமுற்று அறற்றுகின்றார் இல்லையா. அந்த தொழுது கைகளால் தூமலர் தூவி நின்று அழும் அவர்க்கு அன்பன் ஆனைக்கா அண்ணலே அப்படின்னு சொல்றார். அதான் நேசமாகி நினை மட நெஞ்சு, நம்ம நெஞ்சு மட நெஞ்சு அதுக்கு அறிவுரை சொல்ற, நேசத்தோட இறைவனை நினை என்று சொல்லுகிறார். அதனால ஆர்வம்ங்கிறது நமக்கு இருக்கணுங்கிறத, வெம்மை நோய் வினைகள் தீர்க்கும் விகிர்தனுக்கு ஆர்வம் எய்தி அம்மை நின்று இம்மையோடு செய்யா வடிவிலா முடிவில் வாழ்க்கைக்கு அப்படின்னு அழகா சொல்ற. இம்மை நின்று உருகுகின்றேன் என் செய்வான் தோன்றினேனே அப்படின்னு சொல்ற. செம்மை வெண்ணீரு பூசும் சிவனவன் தேவதேவன் வெம்மை நோய் வினைகள் தீர்க்கும் விகிர்தனுக்கு ஆர்வம் எய்தி அம்மை நின்று அடிமை செய்யா வடிவிலா முடிவில் வாழ்க்கைக்கு இம்மை நின்று உருகுகின்றேன் என் செய்வான் தோன்றினேனே அப்படின்னு சொல்ற. அதனால நமக்கு வெந்நீர் வந்து முக்தி பெற தரக்கூடியது, அதை அணியணும் இல்லையா அப்படின்னு அழகா சொல்றார். வெம்மை நோய்ங்கிறது பிறவியே கோடைதான் அப்படிங்கிறத சொல்றார். வினை தீர்க்கும் விகிருதம், நம்ம செஞ்ச நல்வினை தீவினை புண்ணிய பாவமா மாறி நமக்கு இன்ப துன்ப தருது இல்லையா, அதெல்லாம் சுவாமி என்ன செய்வாரு தீர்ப்பார் அப்படின்னு சொல்றார். அடுத்து வினை இல்லையா, வினைகள் தீர்க்கும் வினைன்னு சொல்லிச்சுன்னா ஆகாமியம் சஞ்சிதம். ஏற்கனவே இன்ப துன்பங்கிறது பிராரத்தம், ஆகாமியம் சஞ்சி செய்யும் போது ஆகாமியம் அது அது பூரா ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கும் போது அதுக்கு பேர் சஞ்சிதம் அப்படின்னு பேர். இறைவனுக்கு விகிருதன்கிற திருநாமம், அதாவது பசு பாசங்கள்ல இருந்து வேறுபட்டவர், நம்மை போன்ற பாச பிணிப்பெல்லாம் அவருக்கு கிடையாது. அடுத்து அந்த மாதிரி நமக்கு தெளிவாக அப்பர் சுவாமி நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்து அந்த சித்தாந்தம் சொன்ன கருத்து தான் இதுல எல்லாம் வருது. இதெல்லாம் நம்ம மனசுல வந்து தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். என்னன்புரிக்கு இறைவனை ஏத்துமின், முன்னன்புரிக்கு முதல்வனை நாடுமின், பின்னன்புரிக்கு பெருந்தகை நந்தியும், தன்னன்பே தன்னன்பு எனக்கு தலை நின்றவாறேன்னு சொல்றார். இறைவன் அடையறதுக்கு ஒரே வழி அன்புதான், அது தவிர வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்றார். இங்குற்றார் என்ற போது இங்குற்றேன் என்று லிங்கத்தை தோன்றினான் சிவபெருமான் சொல்றாரு இல்லையா. அப்புறம் சுவாமி வந்து நம்ம இவங்க ரெண்டு பேருக்கும், அயனுக்கும் மாலுக்கும், அது போல நம்ம பாக்குறோம் 63 நாயன்மார்கள்ல எத்தனை பேருக்கு எல்லாம் அன்புதான். இப்ப சேந்தனார் கொடுத்த கழிய சுவாமி எவ்வளவு அழகா வாங்கி மறுநாள் திருவாதிரை அன்னைக்கு அவர் மேல அந்த கழி இருக்கிற மாதிரி வச்சு அதுக்கு ஒரு வரலாறை வந்து இன்னைக்கும் நம்ம திருவாதிரை அன்னைக்கு அவருக்கு கணிப்போடு கழி நிவேதனம் செய்து வழிபடுகிறோம். அது மாதிரி மாணிக்க வாசக பெருமானுக்கு எவ்வளவு தூரம் அவர் ஆட்கொள்கிறார், வந்தி பாட்டி அவளுக்காக பிட்டுக்கு மண் சுமக்கிறாரு, மாணிக்க வாசக பெருமானுக்காக பெரம்படி படுறாரு. அதனால இது வந்து தலை அன்பு, அப்படி யாரெல்லாம் தலை அன்போடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. என்ன மாதிரி நீங்களும் அன்பால் வழிபடுங்கள், நெஞ்சம் உருகணும் உங்களுக்கு அப்படின்னு அழகா சொல்றாரு. எப்போதும் அவரையே நினைச்சிட்டே இருங்க, அவரை அடையணும்னு நினைச்சிட்டு இருங்க. சதா சிவத்தை நினை, சதா சிவத்தை நினை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நினைந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி வழிபட்டு கொண்டே இருந்ததுனால அந்த நந்திங்கிறது குருநாதரையும் குறிக்கும், சிவபெருமானையும் குறிக்கும். அந்த என்னோட குருநாதர் வந்து எனக்குள்ள ஒரு பேரன்ப விளைய வச்சு, என் மனச உருக வச்சு இறைவன் கிட்ட என்ன அணுக்கமா ஆக்குனாரு அப்படின்னு சொல்றாரு. முன் அன்பு அப்படின்னா இடையரா பேரன்புன்னு சொல்லுவோம், தைல தாரை மாதிரின்னு சொல்லுவாங்க. அப்படியே இடையராத அன்பதான் தலை அன்புதான் அது. அதனால அதை சொல்லிட்டு அப்படி இருந்தா நமக்கு இறைவன் நமக்கே அனுகிரகம் செய்கின்றார் அப்படின்னு சொல்லி, அடுத்த தன்னுடைய தடையில்லாத கருணையினால அவர் என்ன பண்றாரா, நம்முடைய பாசத்தை கெடுக்கின்றார். பாசத்தை கிடைச்சாச்சுன்னா நமக்கு, பாசம் கெடுத்தாச்சுன்னா நமக்கு முக்தியானது கிட்டும் ஞானத்தால் அப்படிங்கறத அது ஒரு குருநாதர் மூலம் நமக்கு அவர் செய்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப அரியவர் இவர், ரொம்ப நமக்கு சிந்திக்கிறதுக்கு கூட அரியவர் அப்படிலாம் சொல்றாங்க, ரொம்ப பெரியவர்னு சொல்றாங்க. ஆனா எல்லாமே அவற்றதான் ஒடுங்குது, சர்வ சம்ஹார காலத்துல திருப்பி அவற்றிருந்துதான் எல்லாமே தோன்றுது அப்படிங்கிறதையும் பாக்குறோம். ஆனா அவர்கிட்ட நமக்கு எப்போதும் துணையாக இருக்கக்கூடியது என்னது, நம்ம அவர் மேல காட்டக்கூடிய அன்புதான் அப்படிங்கிறது, அது நமக்கு வழி துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். முன் படைத்து இன்பம் படைத்த முதலீடை அன்படைத்து எம் பெருமானை அறிகிறார், வன்படைத்து இந்த அகலிடம் வாழ்வினில் அன்படைத்தாண்டனர் அகலிடம் தானே அப்படின்னு சொல்றார். அதாவது சுவாமி வந்து என்ன செய்யறாரு, அவர் எவ்வளவோ உபகாரம் செய்யறார் ஆன்மாக்களுக்கு, கேவல நிலையில எப்படி கடந்தது இந்த ஆன்மா, அதற்கு அவர் என்ன செய்யறாரு, அழகா தனு கரண புவன போகத்தை எல்லாம் தருகின்றார். அதான் இன்பம்னு வந்திருக்கு, அது போகத்தை குறிக்குது. அப்ப போகம் கிடைக்கணும்னா அதுக்கு முன்னால தனமும் கரணமும் இருக்கணும். அது அதாவது அது நுகர தனு இருக்கணும், கரணம் இருக்கணும், அது ரெண்டு கருவிகள், இடம் வந்து புவனம், இது இருக்கணும். அப்ப நமக்கு இது எல்லாத்தையும் தந்தார். முதல் இடைங்கிறது முதல்வன் அர்த்தம், அன்பு அடைத்து இல்லையா, அன்பு முழுவதையும் நம்ம அவர்கிட்ட தான் செலுத்தணும். நமக்காக இந்த நிலையில கடந்த ஆன்மாவுக்கு எவ்வளவு தூரம் தனுகரண புவன போகத்தை தந்திருக்கார், அதனால நம்முடைய அன்பு எல்லாம் அவர்கிட்டதான் செலுத்தணும். ஆனா வன்பு அடைத்து இல்லையா, வம்ப பொருந்தி, அன்புக்கு எதிர்மறைதான் வம்பு. அப்படி இறைவன் அருளியது எதுக்காக நமக்கு இவ்வளவும் கொடுத்தார்னா, தன்னை உணர, தன்னை அறிந்து தம்மை உணர இல்லையா, நம்ம ஆன்மாவை அறிந்து சிவத்தையும் அறியறதுக்காக தந்திருக்காரு. ஆனா அது அந்த வழியில செலுத்தாம கொடுத்த உடம்ப வச்சு கொடுத்தவனுடைய கொள்கைக்கு மாறாக நம்ம வாழ்ந்தோம்னா அதனால நமக்கு துன்பம்தான். அப்ப இந்த எது வேணுமோ அதை பெறாம தப்பு தப்பான முறையில வாழ்ந்தால் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் மேல அன்பை வச்சு இந்த உலக வாழ்க்கையிலேயே கவனம் செலுத்திக்கிட்டே இருந்தா என்னைக்கு சிவலோகம் செல்வது, முக்தி என்று அடைவது அப்படின்னு அழகா ஒரு கேள்வியை எழுப்பி நம்மை சிந்திக்க வைக்கிறார் என்று நம்ம பாக்குறோம். அவர் வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் கண்டாயின்னு சொல்லியாச்சு. அவருக்கு வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயின்னு சொல்லியாச்சு. ஆனா நம்முடைய வாழ்க்கையானது எப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? கால் கொடுத்து எலும்பு மூட்டி கதிர் நரம்பு ஆக்கை ஆர்த்து தோல் உடுத்து உதரமட்டி தொகு மயிர் மீந்த கூரை ஓலெடுத்து உழைஞர் கூடி ஒழிப்பதற்கு அஞ்சுகின்றேன் சேலுடை பழனம் சூழ்ந்த திருக்கொண்டீச்சரத்து உள்ளானே அப்பர் சுவாமி சொல்றார். இவ்வளவும் தந்த பெருமானு எதுக்காக தந்தார்னா அவரை வழிபட்டு நம்முடைய அழுக்கை எல்லாம் நீக்கி கொண்டு தூய்மையாகி முக்தி அடைவதற்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வாழ்க்கைய ரொம்ப சாஸ்வதமா நிலையா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு துயரம் மனை வாழ்க்கைங்கிறது புரியவில்லை. வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணங்கிறத கண்டிப்பாக நம்ம புரிந்து துயர் இளங்கும் உலகு இல்லையே அழகா நம்ம ஞான சம்பந்த பெருமான நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால இதெல்லாம் மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெளிவாக உணர்த்தி இருக்கின்றார். அது மாதிரி அவர்கிட்ட நம்ம அன்பு செலுத்தியாச்சுன்னா அவர் நமக்கு எல்லாமே தந்துருவாரு. அவர் செம்பொன் வடிவமா இருக்கிறாரு. அவரை மனசுல இருத்தி, மனசுல அவரை இருத்தினா மட்டும் போத ஆசனம் வச்சு அவரை இருத்தியாச்சு. நம்ம மனசு அவர்கிட்ட கொடுத்துடணும், வச்சு இறைவா இறைவா அப்படின்னு வழிபடணும். அப்படி வழிபட்டால் அவர் வந்து நமக்கு உய்வை தருவார். அருத்தி அருத்தியுள் ஈசனை ஈசனை ஆரருள் வேண்டில் அப்படின்னு சொல்றாரு. அருத்தியினால் நாயடியேன் அணிகொழ்த்தில்லை கண்டேனேன்னு சொல்றாரு இல்லையா. அதாவது உள்ளத்துல எப்போதும் அன்பு பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். அருத்திங்கிறது அன்பு, விருத்திங்கிறது வளர்ச்சி. அப்ப நாம அவற்ற அன்போட இருக்க இருக்க அவர் என்ன செய்யறாரு, நமக்கு விருத்தியை கொடுக்கிறார். அதான் கொண்டும் கொடுத்தும் குடி குடி ஈசற்கு ஆட்சேமின் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அது மாதிரி நாம அன்பை கொடுக்கிறோம், அவர் நமக்கு தரக்கூடிய நன்மைகளை எல்லாம் கொள்கின்றோம் அப்படிங்கிறது. அடுத்து உலகப் பொருள் எல்லாம் விருப்பத்தை விட்டுட்டு நமக்கு உதவுன பெருமானை வழிபட வேண்டும். இந்த உலகப் பொருள் மேலதான் நமக்கு நாட்டம் அதிகமா இருக்கு, அதை குறைக்கணும். மெய்ப்பொருள் அவர் இதெல்லாம் பொய்ப்பொருள், பொய்ப்பொருள் மேல உள்ள நாட்டத்தை குறைக்கணும், மெய்ப்பொருள் மேல நாட்டம் கூடணும். நித்தலும் துஞ்சும் பிறப்பையும் செய்தவன் வைத்த பரிசு அறிந்தே அறிந்தேயும் மனிதர்கள் இச்சையுளே வைப்பர் எந்தை பிரான் என்று நச்சிய அண்ணலை நாடுகிறாரே. இன்னும் சுவாமிய எந்தை தலைவா அப்படின்னு சொல்லி தேட மாட்டேக்காங்களே, அது ஏன் அந்த எண்ணம் அவங்களுக்கு வரமாட்டேக்கு, தேடணுங்க உணர்வு ஏன் அவங்களுக்கு வரமாட்டேக்கு? காரணம் புவன போகங்களே அடுந்தி கிடக்குறாங்க, அந்த மாயையின் காரியமாகிய மயக்கத்திலே இருக்கிறாங்க, இறைவனை மறந்து விட்டார்கள், அன்பு செலுத்த மறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அன்பினுள்ளான் புறத்தான் உடலாயுளான் முன்பினுள்ளான் முனிவர்க்கும் பிரானவன் அன்பினுள்ளாகி அமரும் அரும்பொருள் அன்பினுள்ளார்க்கு அணை துணையாமே அப்படின்னு சொல்றார். அவர் எப்படி எல்லாம் இருக்கிறார், அதான் அன்பின் வழியது உயிர்நிலை. வள்ளுவர் பெருமான் சொன்னது அந்த குணகுணி ஒற்றுமையை பற்றி உயிர் குணமாகிய அன்புக்கு உள்ளாக இறைவன் இருப்பார்னு உணர்த்தப்பட்டிருக்கு. அதாவது இறைவன் எப்ப நம்ம எப்போது நம்மோடு ஒன்றாக இருக்கின்றார் அல்லவோ அது சொல்லப்பட்டிருக்கு. புறத்தான்கிறது வேறாக இருக்கிறது, அகத்தையும் இருக்கிறார் புறத்தை, அகத்தே ஒன்றாக இருக்கின்றார் புறத்தே வேறாக இருக்கின்றார். அது மட்டுமல்ல உடனாகவும் இருக்கின்றார். அடுத்து முன் பின்னாய் உள்ளான் அப்படின்னு சொல்றார். அந்த ஆன்மாக்களுக்கு உறுத்தும் போது குருவா வேறாக வந்து நிற்கிறார், அப்புறம் முனிவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கின்றார். அன்பையே இடமாக கொண்டு அரிய பொருள் அரும்பொருளாகவும் இருக்கின்றார். யாரெல்லாம் அன்போடு எண்ணுகின்றார்களோ அவர்களுக்கு சேரும் துணையாகவும் இருக்கின்றார் என்று அவரோட தன்மையை நமக்கு உணர்த்துற. ஏன்னா அவர் தான் தானே விரும்பிதான் எழுந்தருளுகிறார். காரணம் அவர்களோட நித்திய சுதந்திர தன்மை. நம்மை போல கட்டுக்கள் எதுவும் அவருக்கு கிடையாது, நமக்கு சுதந்திரம் கிடையாது ஆன்மாவுக்கு, ஆனா அவருக்கு சுதந்திரம் உண்டு, நித்திய சுதந்திர தன்மை உண்டுங்கிறத அழகாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். அதாவது இறைவன் வந்து ஒன்றாகவும் வேறாகவும் கலப்பினால் ஒன்றாக பொருள் தன்மையால் தான் உணர்த்தும் போது நமக்கு குருவா இருந்து உணர்த்துறாரு, அப்புறம் இயக்கும் போது உடனாக இருக்கின்றார். அந்த அத்துவிதம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அந்த அத்துவித கலப்பை மிக அழகாக அவர் நம்மோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றார் என்ற சிறப்பை உணர்த்தக்கூடிய பாடலாக இது இருக்கிறது என்று பார்க்கிறோம். இப்ப அன்பு செய்பவர்களை இறைவன் அறிவார் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கு. இப்போ இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும், உகந்தருள் செய்திடும் உத்தமநாதன், கொழுந்தன்பு செய்தருள் கூற வல்லார்க்கு மகிழ்ந்தன்பு செய்யும் அருள் அதுவாமே அப்படின்னு சொல்றார். இறைவனை இகழ்ந்தாலும் அவங்க அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கு இல்லையா, புகழ்ந்தா என்ன பதில் கிடைக்குது அப்படிங்கிறத பாத்துக்கணும். ஏன்னா அவர் பேரறிவாளர், நம்ம அவரை இகழ்கிறோமா புகழ்கிறோமாங்கிறத அவர் நன்கு அறிவார். யார் உண்மை அன்பு செய்கிறாங்களோ அவங்களுக்கு உத்தமநாதன் ஆகிய சிவபெருமான் மனம் வந்து அருள் செய்கிறார் அப்படிங்கிறத நமக்கு அழகா மகிழ்ந்து, அதான் என்னைக்கு நீங்காத ஒரு அன்பை வந்து செய்யும் அளவுக்கு அருள் தரார். அவருடைய அருள் இல்லாம நம்மளால அன்பு செலுத்த முடியுமா அவர் மேல? அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு மணிவாசக பெருமானோ, அவன் அருளே கண்ணாக காணின் நல்லால் இப்படியே நின் நிறத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டணும் அதேன்னு சொல்ல, எல்லாத்துக்கும் அவருடைய அருள் வேணும் அப்படிங்கிறத மிக அழகாக எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஏசினும் முன்னே ஏத்தினும், அதேதான் இகழ்ந்ததும் பெற்றதும், நம்ம இகழ்ந்தாலும் அதுக்கு என்ன பயன் உண்டு அது கண்டிப்பா கிடையாது. புகழ்ந்தா அதுக்கு ஒரு பலன் இருக்கு, இகழ்ந்தால் அதற்கு ஒரு பலன் இருக்கிறது. அதை இறைவன் பார்த்து நமக்கு வழங்குகின்ற கொழுந்தன்புன்னா கொழுந்து மாதிரி அப்படி தழைச்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்றார். சரி, அடுத்து இன்ப பிறவிக்கு இயல்வது செய்தவன் துன்பப் பிறவி தொழில் பல எண்ணினும் அன்பில் கலவி செய்து ஆதி பிரான் வைத்த முன்பி பிறவி முடிவது தானே அப்படிங்கிறாரு. இந்த பிறவியிலேயே முக்தி வேணும்னு நினைச்சா அன்பு செலுத்துங்க இறைவன்கிட்ட அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாரு. உங்களுக்கு பேரின்பம் வேணும்னா நீங்க இறைவனிடம் பேரன்பு செலுத்துங்கள். உங்களுக்கு எல்லா சாதனத்தையும் அவர் கொடுத்துட்டார். சாதனங்களை கொண்டு சாதனைகளை செய்தால் பயனை பெறலாம் அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார். இந்த பிறவிலே முடியணும்னா ஞானம்தான் சாதனம். ஆனா அவர் ஞானத்தை பெறுவதற்கு உண்டான எல்லாத்தையும் நமக்கு தந்துட்டார். ஞானம் பெற முற்பட வேண்டியது ஆன்மாக்களுடைய கடமை. அதுல முக்கியமான ஒரு கடமை வந்து இறைவன் மீது அன்பு செலுத்துவதுதான். அஞ்செழுத்து ஓதில் நாளும் அறநடிக்கு அன்பதாகும். அஞ்செழுத்து எவ்வளவு ஜெபம் பண்றோமோ அதுவும் அன்பு. திருமுறைகளை ஓதுறோமா அன்பு, உளவாரப் பணி செய்கிறோமா அன்பு, பூஜை செய்கிறோமா அன்பு, அடியாரை பேணுகின்றோமா அன்பு, குருவை பேணுகின்றோமா அன்பு, எல்லாமே அன்புதான். அன்புரு சிந்தையின் மேலெழும் அவ்வொளி இன்புரு கண்ணியோடு ஏற்க இசைந்தன துன்புரு கண்ணியை கண்ணி ஐந்தோடும் தொடக்கற்று நண்புரு சிந்தையை நாடுமின் நீரே அப்படிங்கிறார். அதாவது அன்புரு சிந்தை, அன்போடு கூடிய சிந்தை மேல் எழுதக்கூடிய அவ்வொளிங்கிறது அகார வடிவில் அந்த சிவபெருமான் ஒளிமயமாக இருக்கின்றார். அடுத்து இன்புரு கண்ணி அப்படிங்கிறது அம்பாள். அவ இனிமையான கண்களை உடையவள், இன்பமுடைய கண்களை உடையவள். அதனால அவளை சொல்லி ஏற்க இசைந்தன. அவங்க ரெண்டு பேருமே நம்மை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்காங்க. அதனால உயிர்களாகிய நாம் வந்து துன்புரு கண்ணி ஐந்தோடும் சொல்லியாச்சு. துன்பம் மிக்க வலையாகிய ஐம்பொறிகள், அதுல பொருந்துவதை விட்டுட்டு இறைவன் திருவடிக்கண் நம்முடைய நாட்டத்தை செலுத்த வேண்டும், நம்முடைய அன்பையும் மனத்தையும் செலுத்த வேண்டும் என்று மிக அழகாக ஆன்ம அறிவை புறம் போக விடாம போகத்துக்குள்ள அழுந்தும்படி தடுத்து நிறுத்தக்கூடிய ஐம்பொறிகளாகிய வலை, அதுல இருந்து நீங்கணும் அப்படிங்கிறத அடுத்த திருத்தமாக நமக்கு உணர்த்தி, அன்புனால இன்னொரு பயன் என்னன்னா மனசு ஒடுங்கும், அப்ப இன்பம் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றார் என்று பார்க்கிறோம். நம்முடைய திருக்களிற்றுப்படியார்ல நல்ல சிவதன்மத்தால், நல்ல சிவயோகத்தால், நல்ல சிவஞானத்தால் நான் அழிய வல்லதானால் ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படும் கான் ஆரேனும் காணா அரண் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால நமக்கு அந்த மாதிரிதான் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றாலும் சிவதர்மம், சிவயோகம், சிவஞானம், சிவதர்மத்திலேயே சரியக்கிரிய ரெண்டு வந்துடும். எல்லாம் செஞ்சாலும் அங்க என்ன இருக்கணும் அப்படின்னா ஆரேனும் அன்பு செய்யின், கண்டிப்பாக அங்கு அன்பு இருக்க வேண்டும். அன்பு செய்தால், இறைவன் மீது அன்பு செய்தால் கண்டிப்பாக இறைவன் அங்கே தலைப்படும் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நாம பார்க்கிறோம். அந்த அன்பு அப்படிங்கிறது நம்மகிட்ட மிகவும் பிரதானமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்து, உற்று நின்றாரோடும் அத்தகு சோதியை சித்தர்கள் என்றும் தெரிந்தறிவார் இல்லை, பக்திமையாலே பணிந்து அடியார் தோழ முத்தி கொடுத்தவர் முன்பு நின்றானுங்கிறார். 11 சூத்திரம் சொன்னதான், அயலா அன்பின் அரண் கழல் செல்லுமி. சித்தர்கள் வந்து அனிமாதி சித்திகளைத்தான் வரமா பெறணும்னு கேட்டு அதுலயே நின்றுவாங்க மகிழ்ந்து. அதனால அவங்களால இறைவனை அறிய முடியாது, சித்தலையே நின்றுவாங்க அவங்க. ஆனா பக்திமை அன்பர்கள் வந்து பக்தர்கள் வந்து அன்போட இருப்பாங்க. அதனால அதை வந்து அப்படிப்பட்டவர்களுக்கு இறைவனுடைய அனுக்கிற அவங்களுக்கு முன்பு சுவாமி வெளிப்படுவார், முன்னால நிற்பார் அப்படின்னு மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார் நமது திருமூல தேவ நாயனார். சிவனும் இவன் செய்தி எல்லாம் என் செய்தி என்றும், செய்தது எனக்கு இவனுக்கு செய்தது என்றும், பவமகள உடனாகி நின்று கொள்வன் பாதகத்தை செய்திடனும் பணியாக்கி விடுமே அப்படின்னு சித்தியார்ல சொன்னது மாதிரி, நம்ம அழகா இந்த பக்தர்கள் என்ன செஞ்சாலும் அதை அவன் தன் செயலாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அனுக்கிரகத்தை செய்கிறார். ஆராய்ச்சிக்கு இங்கு இடமே கிடையாது, அவங்களுக்கு முக்கிய கொடுத்துருவார் இறைவன் என்று மிக அழகாக உரைத்து, கண்டேன் கமல் தரு கொன்றையினானடி, கண்டேன் கரியுரியான் தன் கழலினை, கண்டேன் கமல மலருரை வானடி, கண்டேன் கழலதன் அன்பினுள் யானே அப்படின்றார். அதாவது கமல் தரு கொன்றையினானடி கண்டேன் இல்லையா, நல்ல மனம் வீசக்கூடிய கொன்றை மாலை அணிந்த சிவபெருமானுடைய திருவடியை கண்டேன், கரி உரியான் யானையை உரித்து போர்த்திய இறைவனுடைய கழல் இணைகள் அதுவும் திருவடிகளை கண்டேன், கமல மலர் எந்த கமலர்னா இருதய கமலம் அதுல உறைந்திருக்கக்கூடிய ஞான சொருபி ஆகிய சிவபெருமானுடைய திருவடிகளையும் கண்டேன். அப்புறம் அவருடைய திருவடிகளை எங்க கண்டன் தெரியுமா, என்னுடைய அன்பிற்குள் கண்டேன். அப்பர் சுவாமி சொல்வார் இல்லையா, தேடி கண்டு கொண்டேன், என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்னு சொல்வார் இல்லையா, அது மாதிரி என்னோட அன்புக்குள்ள நான் பார்த்தேன்னா அன்பிற்கு இறைவன் மிகவும் எளியவர் என்று மிக ஆணித்தரமாக இந்த விஷயங்களை நமக்கு உணர்த்தி, அவரை வந்து நம்ப தகுந்தவர், எல்லா பொருளை இயங்கக்கூடிய பொருள் நிற்கக்கூடிய பொருளாக இருப்பவர், தேவர்களால் ஓதப்படுபவர், இன்ப வடிவானவர் அவரை, ஆனா யாருமே அறிய மாட்டேக்காங்களே, அவர்தான் நமக்கு அடைக்கலம் தரக்கூடியவர் அப்படிங்கறத மனசுல இருக்கிறார். இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு வாழ்த்து பாடல், அஞ்செழுத்தும் வாழி வாழி அருணை, வாழி அருணையான கஞ்சமுற்ற சரணம் வாழி, கருணை வாழி கருணை போன் மஞ்சு பெற்ற வானம் வாழி, வையம் வாழி வையம் மேல் தஞ்சமுற்ற நீரும் வாழி, சைவம் வாழி வாழியவே என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்யலாம். இதுகாரும் இந்த வகையிலே சிந்திப்பதற்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அருமையான முறையிலே இந்த எழில் ஞான பூஜையினை செய்து கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, நிகழ்வினை கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.